காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
இயேசுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யூதா நிருபத்தை சிந்திக்க துவங்கினோம். முதலாவது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் மனதிலே கொண்டு வந்து தொடர்ந்து இரண்டாவது வசனத்தையும் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். இங்கே யூதா என்ற பெயர் நாம் அறிமுகத்திலே பார்த்தது போல யூதாஸ் என்பதாகும். புதிய ஏற்பாட்டிலே யூதாஸ் என்ற பெயருள்ள மூன்று நபர்கள் இருக்கிறார்கள். இருந்தபோதிலும் இந்த நிருபத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யூதாஸ் என்பதற்கு நமக்கு போதுமான சான்றுகள் இருக்கிறது. முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல ஊழியக்காரனும் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் பரிபூர்ண அடிமை என்பதாகும். ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர்களுக்கு பின்பு எழுந்த ஒரு தவறான கருத்திற்கு முடிவு உண்டாக்கவே இவர் தன்னை ஒரு அடிமை என்று தெளிவாக எழுதுகிறார். அதாவது அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தாரை அந்நாட்களின் திருச்சபை மக்கள் மிகவும் புனிதமானவர்களாகவும் அற்புதமானவர்களாகவும் கருதி மதிப்பு கொடுத்து வந்தார்கள். இதை குறித்து ஒரு கிரேக்க வேத வல்லுநர் சொல்லும்பொழுது, யூதா கர்த்தரோடு உள்ள தனது உறவை குறித்து மறைமுகமாக கூட சொல்லாததை இவ்வாறு விளக்கலாம். அதாவது அவர் தன்னுடைய மாம்ச பிரகாரமான உறவு ஆவிக்குரிய உறவிற்கு கீழாக இருக்க வேண்டும் என்று இவ்வாறு எண்ணியிருப்பார் என்று சொல்கிறார். ஆனால் யாக்கோபினுடைய சகோதரனுமாயிருக்கிற யூதா என்று முதலவசனத்திலே சொல்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தது போல யூதா தன்னை இவ்வாறு அறிமுகம் பண்ணுகிறார். யாக்கோபும் யூதாவும் இயேசு கிறிஸ்துவின் ஒன்றுவிட்ட சகோதரர்கள். யாக்கோபு யாக்கோபு நிருபத்தை எழுதினார். எருசலேமில் உள்ள சபையிலே இவர் தூணாக இருந்தார் என்றும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்திலே பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் என்ற ஒரு வார்த்தை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சிறந்த கிரேக்க மொழிபெயர்ப்புகளிலே பார்க்கும்பொழுது பரிசுத்தப்படுத்து என்ற அர்த்தமுள்ள ஹகேயாசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் அன்பு கூறு என்ற அர்த்தமுள்ள அகப்பவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பிதாவாகிய தேவனாலே அன்பு ஊறப்பட்டவர்களும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை விட அன்பு கூறப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுவது மிகவும் சரியாக போர்ந்துகிறதா இருக்கிறது என்று அநேக வேத வல்லுநர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனாலே நாம் அன்பு கூறப்படுகிறோம் என்று அறிவது நம்முடைய உள்ளத்திற்கும் ஆறுதலாகவும் விலையேற பெற்றதாகவும் காணப்படுகிறது. இந்த முதலாவது வசனத்திலே காக்கப்பட்டவர்களுமாகிய என்ற வார்த்தையும் பார்க்கிறோம். இந்த வார்த்தை யூதா புத்தகத்திற்கு ஒரு திறவுகோல் போல காணப்படுகிறது. இந்த புத்தகம் விசுவாச துரோகத்தை குறித்து தெளிவுபட கூறுகிறது. வேதத்திலே வேறெங்கும் இதைப்போல சொல்லப்படவில்லை. எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் யூதா நம்மை பயப்படுத்துவதற்காக இதை எழுதவில்லை. இல்லாவிட்டால் நமக்கு தெளிவான ஒரு தகவலை கொடுப்பதற்காகவும் அவர் எழுதவில்லை. அந்த விசுவாச துரோக நாட்களிலே நமக்கு ஒரு உறுதியை தருவதற்காகவே அவர் இந்த பின்னணியை நமக்கு தருகிறார். இந்த நிருபத்திலே காக்க என்ற வார்த்தையை நான்கு முறை பயன்படுத்துகிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனே அவர்களை காக்கிறவர். 21 வசனத்திலே தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு என்றும், 24 வசனத்திலே வலுவாதபடி உங்களை காக்கும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொன்னாலும் சரி, ஒன்று உறுதி, இருண்ட விசுவாச துரோகங்களின் நாட்களிலே இது விசுவாசிகளுக்கு ஒரு ரட்சிப்பின் உறுதியை தருகிறதாய் இருக்கிறது. அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வசனத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, அதாவது சாத்தானை, ஜெயித்தார்கள் என்று சொல்கிறார். அவ்வாறே விசுவாசிகள் மகா உபத்திரவ காலத்தை வெல்லப் போகிறார்கள். இது ஒன்றே வழி. ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தினாலே மட்டுமே நாம் மேற்கொள்ளப் போகிறோம். யோவான் 10:11 வசனத்திலே நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து தன்னுடைய ஆடுகளை குறித்தும் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், யோவான் 10:27-29 வசனங்கள், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனாயிருக்கிறான் என்றால் அவன் தன்னுடைய சிறப்புத்தன்மையை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, அவன் தன்னுடைய மெய்ப்பரை குறித்து மேன்மை பாராட்டுகிறான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு அற்புதமான மெய்ப்பர் இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எனக்கு ரட்சிப்பு குறித்து உறுதியில்லை என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் அதை உங்கள் மேய்ப்பர் மீதே பிரதிபலிக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்தான் உங்களை காப்பதாக சொல்கிறார். பிதாவினுடைய கரத்திலிருந்து படைக்கப்பட்ட எந்த ஒரு காரியமும் உங்களை வெளியே எடுத்துவிட முடியாது. ஆனால் திருச்சபைக்குள்ளே விசுவாச துரோகம் கடந்து வரப்போகிறது. இருந்த போதிலும் தேவன் தம்முடையவர்களை இப்பொழுதும் காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அடுத்ததாக இந்த முதலாம் வசனத்திலே அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ற ஒரு வார்த்தையும் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் காக்கப்படுகிறது மட்டுமல்ல, பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்ல, நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல பார்க்கும்பொழுது இது அனுப்பப்பட்ட அழைப்பு குரல் மட்டுமல்ல, இது அனுப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியால் உண்மையாக்கப்பட்ட ஒரு அழைப்பாகும். அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவிலே ஞானத்தையும் தேவபலனையும் கண்டுகொண்டிருப்பீர்கள் என்றால், மேலும் நீங்கள் அவரை நம்புவீர்கள் என்றால், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களிலே ஒருவர். உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாகி விடுகிறீர்கள். யூதா இந்த அர்த்தத்திலேதான் இதை சொல்கிறார். இப்பொழுது வசனம் இரண்டு பாருங்கள். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. பிரியமானவர்களே, இரக்கம், சமாதானம், அன்பு என்ற இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தையும், அதேபோல இவைகளுக்கு இடையே உள்ள உறுதியான உறவையும் நாம் காண வேண்டியது அவசியம். அன்பு என்பது தேவனுடைய அடிப்படை அன்புகளிலே உண்டாயிருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறபடியினால் அவர் இரக்கமுள்ளவராக இருந்து கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய அன்பானது எல்லா மனிதர்களையும் சூழ்ந்திருக்கிறது. யோவான் மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஞாபகம் இருக்கிறதா? வாசிக்கிறேன். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எவரும் அழிந்து போவது தேவனுக்கு சித்தமல்ல. தேவன் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்றும் நேசிக்கிறார். அவருக்கு எவரும் பிடித்தவர் பிடிக்காதவர் என்று கிடையாது. நீங்கள் யாத்ரா புத்தகத்தை பார்ப்பீர்கள் என்றால், அங்கே மோசே போன்ற மனிதர்களுக்கு அவர் மோசேயாக இருக்கிறார் என்பதற்காக ஜபத்திற்கு பதில் எடுத்து விடுகிறதில்லை என்று தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். யாத்ராமம் 33 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்கிறார். தேவன் தன்னிலே விளங்க கண்டபடியினால் மோசேயின் ஜபத்திற்கு பதில் அளித்தார். தேவன் இவ்விதமாக தம்முடைய சிருஷ்டிகளை ஒன்று போல நடத்துகிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களையும் இன்று நேசிக்கிறார். அவர் எவ்வளவாக உங்களிலே அன்பாயிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால், அது உங்களுடைய இருதயத்தை உடைக்கும். நீங்கள் உண்மையாகவே கண்ணீர் வடிப்பீர்கள். சற்றை சிந்தித்து பாருங்கள். உங்கள் கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது உங்களை தொடுகிறதாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்த்ததிலிருந்து ஒருவேளை இன்றைக்கு விலகி இருக்க முடியும். ஆனால் அவர் உங்களிலே அன்பாயிருப்பதை உங்களாலே தடுக்க முடியாது. சூரியன் ஒளியை கொடுக்க முடியாதபடி உங்களால் தடுக்க முடியாது. ஆனால் சூரிய ஒளி உங்கள் மீது படாதபடி நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு குடையை பிடித்துக் கொள்ள முடியும். அதேபோலத்தான் நீங்கள் சில குடைகளை பிடித்திருப்பதன் மூலம் தேவனுடைய அன்பை ருசிக்க முடியாமல் போகலாம். அவருடைய சித்தத்தை எதிர்க்கிறதான குடை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவம் என்ற குடைதான். அது மட்டுமல்ல, இதை போன்ற குடையை பிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்க முடியாது. தேவன் உங்களிலே அன்பாயிருந்த போதிலும் அவர் தம்முடைய அன்பினாலே உங்களை ரட்சிக்கவில்லை. தேவனுக்கு மற்ற அடிப்படை பண்புகளும் உண்டு. அவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதிபரர். உங்களை பரலோகத்திற்குள்ளே கொண்டு வருவதற்காக பரலோகத்தின் தரத்தை அவர் குறைக்க மாட்டார். உலக மனிதர்கள் வேண்டுமென்றால் பணம் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நியாயத்தை புரட்டலாம். தீவினை செய்கிறவர்களை விட்டுவிடலாம். அவர்கள் நியாயத்தை புரட்டும் அநீதியான நீதிபதிகள். ஆனால் தேவன் அவ்வாறு செய்கிறதில்லை. அவ்வாறு செய்வார் என்றால் அவர் அந்த மனித நீதிபதியை விட எந்த விதத்திலும் சிறந்தவர் அல்ல. தேவன் தம்முடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் நியாயத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டியதுள்ளது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்தை இரக்கமான அன்போடு அன்பு கூர்ந்தார். அந்த அன்பிலே மனிதர்கள் மீதான அக்கறையும் கரிசனையும் இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய மகனை பதில் ஆளாக கொடுத்தார். இப்பொழுது நீதியின் அடிப்படையிலே தேவன் ஒரு பாவியை ரட்சிக்க முடியும். அந்த பாவியான மனுஷன் தேவனிடத்திலே வந்து அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டால் தேவன் அந்த மனிதரை ரட்சிக்க முடியும். இது தேவனுடைய கிருபை என்று அழைக்கப்படுகிறது. எபேசியர் 2:8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. டாக்டர் ஆர் சி ட்ரென்ச் என்ற கிரேக்க இறையியல் வல்லுநர் இந்த வார்த்தைகளை குறித்து இவ்வாறு வேறுபடுத்தி காண்பிக்கிறார். கவனியுங்கள், கிருபையானது மனிதனுடைய பாவத்தை குறித்த காரியமாயிருக்கும்போது, தேவனுடைய மகிமையான பண்பானது இந்த பாவங்களை வெளிக்கொண்டு வந்து காண்பிப்பதற்காகவே இருக்கிறது. அவருடைய இலவச ஈவு அவருடைய பாவ மன்னிப்பிலும் இந்த பாவங்களினால் ஏற்படும் பின் விளைவுகளினால் உண்டாகும் துன்பத்தை தேவனுடைய இரக்கமானது உடனே சிறப்பாக கருத்திலே கொள்கிறது என்று சொல்கிறார். மனிதனுடைய பாவ மன்னிப்பிலே நீங்கள் இப்பொழுது தேவனுடைய அன்பை அல்ல, தேவனுடைய கிருபையை காண முடியும். தேவன் ஒரு இரட்சகரை நமக்கு கொடுத்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை செலுத்தி தீர்த்துவிட்டார். இதன் அடிப்படையிலேயே தேவன் பாவிகளை ரட்சிக்கிறார். இதுதான் தேவனுடைய கிருபை. பிரியமானவர்களே, இருந்த போதிலும் பாவமானது மனிதனுடைய சமுதாயத்திலே பெரிய தீமையை கொண்டு வந்துவிட்டது. நாம் இப்படிப்பட்ட கேள்விகளை அடிக்கடி கேட்டுக் கொள்கிறோம்.
அன்பான தேவன் ஏன் வியாதிகளை அனுமதிக்கிறார்?
பாவத்தின் விளைவாகவே நோவும் சாவும் மனித வர்க்கத்திற்குள்ளே நுழைந்துவிட்டது. தேவன் பாவத்தினாலே உண்டான துன்பத்தை கண்டார். ஆகவே தான் தேவனுடைய இரக்கமானது மனிதருக்கு உண்டாயிற்று. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் பாவியாக அவரிடத்திலே வந்து அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவர் உங்களை தம்முடைய கிருபையினாலே ரட்சிப்பார். பின்னர் அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருக்கிறபடினாலே அவர் தம்முடைய இரக்கத்தையும் உங்களுக்கு காண்பிப்பார். அப்பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதலை அவர் கொண்டு வருவார். அவர் உங்கள் இருதயத்தை தேற்றி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய தேவையின் மத்தியிலே, உங்கள் நோயின் மத்தியிலே அவரை முற்றிலும் உங்களால் விசுவாசிக்க முடியும். ஒரு தேவ மனிதர் புற்றுநோயினாலே மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய புற்றுநோயை கட்டுப்படுத்துவது கடினம், அது உடம்பெல்லாம் பரவிவிடும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த தேவ ஊழியருக்கு பெரும் கேள்வி எழும்பிற்று, தேவனே எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு வியாதியை குறித்து ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த வியாதி வந்த தேவ ஊழியருக்கும் பரலோக தந்தையை விட்டால் வேறு எந்த கதியுமே கிடையாது. ஆனால் அந்த ஊழியருக்கு தேவன் மீது முழு விசுவாசம் இருந்தது. தேவனிடத்திலே இந்த பிரச்சனைக்கு பதில் உண்டு என்று நம்பினார். ஆகவே அவர் தேவனுடைய சித்தத்திற்காக மன்றாடினார். தேவன் ஏற்கனவே இந்த ஊழியரை அவருடைய கிருபையினாலே ரட்சித்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும். நாம் உலகத்திலே துன்பத்தின் வழியாக கடந்து போகும்பொழுது தேவன் தம்முடைய அன்பினாலே இரக்கப்பட்டு உதவி செய்கிறார். ஒரு பாவிக்கு தேவனுடைய கிருபை வேண்டும், மேலும் அவனுக்கு தேவனுடைய முழு இரக்கமும் வேண்டும். நாம் தேவனுடைய இரக்கத்தை அதிகமாக அனுபவிக்க வேண்டும். நாம் இவ்வளவுதான் அனுபவித்தாலும் அது குறைந்து போகப் போவதில்லை. மீண்டுமாக டாக்டர் ட்ரென்ச் என்ற தேவ மனிதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். கவனியுங்கள், கிருபையானது மனிதனுடைய பாவத்தை குறித்த காரியமாயிருக்கும்போது, தேவனுடைய மகிமையான பண்பானது இந்த பாவங்களை வெளிக்கொண்டு வந்து காண்பிக்கிறதாயிருக்கிறது. அவருடைய இலவச ஈவு அவருடைய பாவ மன்னிப்பிலும் இந்த பாவங்களினால் ஏற்படும் பின் விளைவுகளினால் உண்டாகும் துன்பத்தை தேவனுடைய இரக்கமானது உடனே சிறப்பாக கருத்தில் கொள்கிறதாய் இருக்கிறது. இந்த துன்பத்தின் ஆரம்ப நிலை அதனுடைய முயற்சியிலே வெளிப்படும் பொழுது மனிதனுடைய விடாமுயற்சியினாலே அது தடுக்கப்பட முடியும் அல்லது தோற்கடிக்கப்பட முடியும். இதை தனித்து மேலும் முழுவதும் நீக்கிவிடவும் முடியும். தேவனுடைய சிந்தையிலே நம்முடைய இரட்சிப்பை குறித்து இப்படிப்பட்ட கிரமம் உண்டாயிருக்கிறது. இரக்கமானது தேவனுடைய கிருபைக்கு முந்தினதாயிருக்கிறது. தேவன் இடுக்கமான அன்பினாலே இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இவ்வளவு இரக்கம் காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, அடுத்ததாக அவர் தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்தார். இதில் கிருபை காணப்படுகிறது. அவர் மூலமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக கொடுத்தார். எபேசியர் 2:4 வசனத்தையும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:78-79 வசனங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஆனால் ரட்சிப்பிலே தேவனுடைய நோக்கத்தின் வெளிப்பாட்டில் கிருபையானது இரக்கத்திற்கு முன்னதாக செல்கிறதா இருக்கிறது? கிருபையானது முன்னே சென்று இரக்கத்திற்கு வழி ஏற்படுத்த வேண்டும். அதே நபர்கள்தான் இந்த இரண்டிற்கும் பொருளாக இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஒருவேளையிலே குற்ற உணர்வோடும் மேலும் துன்பத்தோடும் இருந்து கொண்டிருப்பார்கள். இருந்த போதிலும் அவருடைய அன்பை போல தேவனுடைய நீதியும் நடப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். அங்கே துன்பம் தணிக்கப்படும் முன்னர் குற்ற உணர்வு அகற்றப்பட வேண்டும் என்பதை இது கேட்கிறது. மன்னிக்கப்பட்டவர்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட முடியும். அருமையானவர்களே, தேவன் உங்களை சுகமாக்கும் முன்னர் உங்களை அவர் மன்னிக்க வேண்டியது அவசியம். மனிதர்கள் பரிசுத்தப்படும் முன்னர் அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவது அவசியம். தேவனுடைய ரட்சிப்பை குறித்த நோக்கமில்லாமல் வெளிப்படும் ஒழுங்கிலே தேவனுடைய கிருபையானது தேவனுடைய இரக்கத்திற்கு முன்பாக போக வேண்டும். தேவனுடைய கிருபையானது முன்னே சென்று தேவனுடைய இரக்கத்திற்கு வழி ஏற்படுத்த வேண்டும். அடுத்ததாக சமாதானம் என்ற வார்த்தையை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தேவ சமாதானம் இயேசு கிறிஸ்துவை நம்புவதினாலே என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற ஒரு அனுபவமாகும். அப்போஸ்தலாய பவுல் ரோமர் 5:1 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு கூட சமாதானம் இருக்கிறது. நாம் அவருடன் இணைந்திருப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கடினமும் இல்லை என்பதை அறிவதே தேவனோடு சமாதானமாக இருப்பது. தேவன் அதை எனக்கு கடினமாக்கவில்லை, உங்களுக்கும் அவர் அதை கடினமாக்கவில்லை. எனக்கும் உங்களுக்கும் எதிராக தேவனிடத்திலே ஒன்றுமே இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் பாவிகள் என்றும் நாம் கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கிறோம் என்றும் அறிய வேண்டும். இந்த உலகம் வேண்டுமென்றால் உங்களை விரல் நீட்டி புறக்கணிக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தர விரும்புகிறார். ஆகவே நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை இரவிலே தலையணை போல வைத்து உங்கள் தலையை சாய்க்க முடியும். ரோமர் 8:28 என்று சொல்கிறது. கவனிங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தேவ ஊழியர் இந்த வசனத்தை களைப்பான இருதயத்திற்கான மென்மையான தலையணை என்று சொல்கிறார். என்ன ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இது, இல்லையா? அருமையானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட சமாதானம் உண்டா? உங்களிடத்திலே தேவனுடைய இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருகியதுண்டா? சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய வேத வசனங்களை விசுவாசித்து வாழும்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தில் வாழுகிறதை காண முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். பிரியமானவர்களே, இங்கே யூதா சொல்கிற காரியம், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய அன்பையும் புரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் கர்த்தாமே உம்முடைய மேலான அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்தரலும். அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காகவும் நீர் தண்டனையை ஏற்றுக்கொண்டீர் என்பதை விசுவாசிக்க உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகா பெரிய அன்பினாலே எங்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து தண்டனையை அனுபவித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வேளையிலேயும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மையும் உம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தையும் விசுவாசித்து தங்கள் இருதயத்திலே உமை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீரே அருள் புரியும். யார் யார் எந்தெந்த இடங்களிலிருந்து என்ன நிலைமையிலிருந்தும் இயேசு என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் உம்முடைய சமாதானம் நிரம்பி வழிய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீர் அவர்களுக்கு பாராட்டியிருக்கிற இரக்கத்தை புரிந்து கொண்டு உம்மை பதிலுக்கு நேசிக்கக்கூடிய உள்ளத்தை கர்த்தர்தாமே தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது எடுக்க முடியாத சிக்கலிலே மாட்டிக்கொண்டு வேதனையோடு தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர்தாமே இறங்கி உம்முடைய அன்பையும் உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய இரக்கத்தையும் கொடுத்து சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அவரை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததற்காக ஒருமுறை கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காதுகளும் ஒவ்வொரு வாழ்க்கையும் தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை விசுவாசிக்கவும், அவரையே தங்களுடைய வாழ்க்கையிலே தலைவராக நாயகராக கொண்டு தொடர்ந்து சார்ந்து கொள்ளவும் நேரே உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செய்யும் பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தலும், இந்த நாளிலேயும் யார் யாருக்கு என்ன உதவிகள், கிருபைகள், இரக்கங்கள் தேவையோ, ஆறுதல் தேவையோ, சமாதானம் தேவையோ, விடுதலை தேவையோ, கர்த்தராகிய தேவரீர் அதை அந்த குடும்பங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். 2 Kings 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். 2 Kings 17:39.